நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 28 தேதி தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார். இந்த அறிவியல் தினம்னா என்ன, அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
தேசிய அறிவியல் தினத்தை நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் இதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. இதில் நோக்கம் என்னென்னா, அறிவியல் கலாச்சாரம் பரவணும். எப்படி நமக்கு வந்து பண்பாடும் கலாச்சாரமும் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. பண்டிகை வேணும், பண்டிகை வெறும் லீவ் கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்கள்லாம் பார்த்து சந்திக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பண்பாடை வந்து வளர்ந்து காப்பாற்றி நாளுக்கு நாள் அது வந்து கைவிடாமல் அடுத்த சந்ததி கொண்டு போகிறதுக்காக. அதே மாதிரி சயின்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறதும் விஞ்ஞானமும் கை வரணும், எல்லாருக்கும் பரவணும் அப்படிங்கிறது ரெண்டு நோக்கம். இப்போ சயின்ஸ் கண்டுபிடிப்புகளாக ஜனங்களுக்கு பற்றி தெரியல, கருவிகளெல்லாம் கையில் வந்துடுது, செல்ஃபோன் வந்துடுது, டச் ஸ்க்ரீன் வந்துடுது, எல்லாமே சாதாரண மக்கள்கிட்ட பயன்கிறதுல வந்திருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான சுகாதாரமாக எப்படி வாழ்வது, உணவு எப்படி சாப்பிடணும், நோய்களை எப்படி வண்டாமல் பார்த்துக்கிறதுங்கிற போல விஞ்ஞானங்கள்லாம் பரவ மாட்டேங்குது. பரவ வேண்டியதும் பரவணும், மற்றதும் போகணும். இதே மாதிரி நோக்கத்தோடு விஞ்ஞான பரவலை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவியல் தினம் கொண்டாடப்படுதுங்க. இதுக்கு வித்திட்டவர் யாருன்னா, நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொன்னார். முதல் முதல்ல நம்ம இந்தியாவை ரிபப்ளிக் ஆக மாறின உடனே நம்ம நாடு மௌடிகமாக மத கோட்பாட்டுகள்னால சிதைந்து போய் மக்கள் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தோன்றுச்சு. இதுக்கு ஒரே ஒரு மருந்து, அறிவியல் பரவல் செய்யணும், சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னார். விஞ்ஞான மனோபாவம், அறிவியல் மனோபாவம், எதை பார்த்தாலும் ஏன், எதுக்கு, ஏன் இதை செய்யணும், காக்காக ஏன் சோறு வைக்கணும், எதுக்கு திதி கொண்டாடணும் அப்படின்னு கேளுங்க, செய்யுங்க, ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருந்தால்தான் அந்த வந்து அந்த அறிவு வந்து நிலைக்கும். ஜவஹர்லால் நேருடைய நோக்கம் நம்முடைய மூடப்பழக்கத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது இருந்தாலும் கடைபிடிக்கணும்னா அறிவியல் பூர்வமாக கடைபிடிங்க, எதையும் கேள்வி கேளுங்க என்ற ஒரு மனோபாவத்தை உண்டாக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அந்த மனோபாவத்தை நோக்குவதற்காக NCST RTC அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதன் மூலம் அறிவியலை பரப்பணும் அப்படின்னு, ஊடகத்தின் மூலம், அப்புறம் பிரசங்கங்கள் மூலம், பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சினிமா காட்டுறது, இந்த வீடியோ பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துறது, அருங்காட்சியகங்களை உண்டாக்குறது, அப்புறம் பொருட்காட்சிகள் நடத்துறது, சயின்ஸ் டே கொண்டாடுறது, இது போன்ற ஆக்டிவிட்டியெல்லாம் இருந்து இன்னும் அது தொடர்ந்து இருக்குது. இந்த அறிவியல் தினமாக கொண்டாடுறதுன்றது அண்மையில் தான் நடந்தது. நான் நினைக்கிறேன் 1994 தான் நம்ம இந்திய நாட்டில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணம் ஏன் பிப்ரவரி மாதம் 28 தேதி, ஏன்னா பிப்ரவரிக்கு தான் 28 இருக்கும், மற்ற மாதத்தில் 31 கட்டாயம் 28 பிப்ரவரியில் வரும், ஆனால் 29 வருமானு சொல்ல முடியாது. இந்த 28 1928 பிப்ரவரி மாதம் 28 அன்னைக்கு தான் சர் சி வி ராமன் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு நோபல் பரிசு விஞ்ஞானி, தமிழ்நாட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து நோபல் பரிசு பெற்றவங்க இன்னொருத்தரும் இருக்கார், சுப்பிரமணியம்னு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், வெங்கட்ராமன். மூணு பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, எல்லாமே கும்பகோணம், திருச்சி மாவட்டத்திலேருந்து, மயிலாப்பூர் போன்ற இடத்துலேருந்து வந்தவங்க தான். நமக்கு அது ரொம்ப பெருமை. இந்த ஒரு பரம்பரையை ஆரம்பித்தவர், பாரம்பரியத்தை தொடங்கினவர் சர் சி வி ராமன். அவர் தன்னுடைய ராமன் விளைவுங்கிறத கண்டுபிடிச்சது. அந்த தேதி 28 வருஷம் 1928 பிப்ரவரி மாதம். அதனால் அதை ஒரு நினைவு நாளாக வைத்து நாம் போய் கொண்டாடிட்டுருக்கோம். அந்த கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுத்து 1930. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பு அச்சாரமிட்டது அந்த நாள், 28 பிப்ரவரி 1928.
சார், ராமன் இஃபெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், ராமன் விளைவு ஃபிசிக்ஸில், திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்களேன். ராமன் விளைவு அப்படின்னா என்ன, எதுக்காக தானே அவருக்கு கிடச்சிது நோபல் பரிசு, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
சர் சி வி ராமன் திருச்சியில் திருவானைக்கான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சிவனை வந்து ஒரு நீர் என்ற பூதமாக கொண்டாடுறாங்க. அவரை அங்கே வந்து வணங்குற இடம் திருவானைக்காவில், பஞ்சபூதங்களில் தண்ணீரை வந்து இறைவனாக பார்க்கின்ற நிலை அங்கே இருக்குது. அந்த ஊரில் தான் அவர் வந்து பிறந்தார். ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அப்புறம் பிரசிடென்சி கல்லூரியில் போய் அவர் ஃபிசிக்ஸ் படித்தார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலை அவருக்கு கல்கத்தாவில் கிடச்சிது. விஞ்ஞானியாக இல்லை, அக்கௌண்ட்டாள், ஒரு கம்பெனிக்கு ஆங்கில அரசினுடைய அக்கௌண்ட்டு ஆஃபீஸில் அவருக்கு ஒரு குமஸ்தா வேலை கிடச்சிது. அது ரொம்ப சிறப்பாக செய்தார். அந்த சமயத்தில் கல்கத்தாவில் சயின்ஸ் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்குது. விஞ்ஞானத்தை வளர்ப்பதற்குன்னு ஒரு கிளப் இருக்குது. ஆங்கிலேயர் காலத்திலேயே நம்ம பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஞ்ஞானிகள் பொழுதுபோக்காக ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கிளப்பு எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. தமிழ்நாட்டில் அது மாதிரி கிளப்புகள் இருக்கணும்னு எனக்கு ஆசை. பொதுமக்கள் எல்லாம் வரணும், விஞ்ஞானம் நடக்குதுன்னு பார்க்கணும். பல்கலைக்கழகம் போயோ அல்லது கல்லூரியிலோ படிக்க முடியாத கண்டுபிடிப்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கட்ட வண்டியிலோட கியர் பாக்ஸ் வைக்கிறாங்க. எந்த கருவி கொண்டு போய் எது எதோ செய்து கூட புதுமையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க விஞ்ஞானிகள் இல்லை. ஆனால் அவங்க அதை செய்து பார்ப்பதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு வெல்டிங் இருக்கணும், ஒரு டிங்கரிங் இருக்கணும், எலக்ட்ரானிக் இருக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், கெமிக்கல்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், இது மாதிரி எல்லா விதமான சோதனைகள்லாம் செய்து பார்க்கணும். ஒரு ஒரு விவசாயத்தில் கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு தொழிற்கூடம் வேணும், ஒரு ஆய்வுக்கூடம் வேணும். அந்த மாதிரி அவருக்கு கிடைச்சி சர் சி பிராமன் பொழுதுபோக்காக மாலை நேரத்தில் போய் அந்த இடத்துல இவருடைய ஆய்வுகளை நடத்திட்டு இருந்தார் ஃபிசிக்ஸில். அப்போ முதல்வர் செய்த ஆய்வுகள்லாம் வந்து ராமன் விளைவு பற்றி இல்லை, மிருதங்கம் தபேலா வீணை போன்றதெல்லாம் வாசிக்கும் பொழுது அதில் நாதம் எப்படி பிறகுது, சுருதி எப்படி மாறுது, இந்த டிம்பர்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். ஒரு தபலா மேலே வந்து மண்ணை கொட்டிடுவார், அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்தத்தை உண்டாக்குவார், தாம் தோம் அப்படின்னு போடும்போது அந்த சுருதிக்கு ஏற்ற மாதிரி அந்த தூளெல்லாம் நகரும், குதிக்கும் அந்த தபலாவினுடைய தோல் மேலே, அந்த வாத்திய கருவியில் அது குதித்து ஒரு பேட்டர்னில் நிற்கும், அந்த பேட்டர்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவார் அதனுடைய வேவ் லெங்க் என்னன்னு. இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் இந்த அதிர்வும் பொழுது சப்தம் வருவது போல் ஒளியும் வருமா, ஒளிங்கிறது ஒரு அலை தானே. அந்த சமயத்தில் 1920 வாக்கில் ஃபிசிக்ஸில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒளியை வந்து குவாண்டம் அளவில் வாங்கும், குவாண்டம் அளவில் விடும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் குவாண்டம் சயின்ஸ் வளர்ந்த நேரம். அவங்க வந்து நிலையாக இருக்கின்ற ஒரு அணு, நிலையாக இருக்கின்ற ஒரு மூலக்கூறு ஒரு ஒளியை உடிஞ்சிக்கும், அப்புறம் வெளியே விடுது. இப்போ என் தலைமுடி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான். என் தலைமுடியில் இருக்கக்கூடிய மெலனின்ற ஒரு மூலக்கூறு சூரிய ஒளியெல்லாம் உறிஞ்சிக்குது, அப்போ அதுலேருந்து ஒன்றுமே வரலன்னா அப்போ எப்படி இருக்கும், அது கருப்பாக தானே இருக்கும். ஆனால் வெள்ளைத்தாளில் வந்து ஏன் வெள்ளைத்தாளாக இருக்குது, சூரிய ஒளி எல்லாம் படுது, எல்லாமே வெளியே வருது, அதனால் வெள்ளை நிறத்தை இருக்குது பார்க்குறோம். ஒரு செம்பருத்தி பூவில் வந்து சிவப்பாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ சூரிய ஒளி மேலே படுது, எல்லா நிறத்தையும் உறிஞ்சிக்குது, சிவப்பை மட்டும் உரிய மாட்டேங்குது, அதை மட்டும் பிரதிபலிக்குது, அதனால் அது சிவப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போ கண்டுபிடிச்சிருக்கு, நல்லா புரியுது. சர்சிவராமனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, இந்த மூலக்கூறு சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தானே இவங்க பார்க்குறாங்க, அது குதித்து ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒளி எப்படி வாங்கும், அந்த நிலை என்ன இருக்கும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது ஒரு பென்சின் ஒரு மூலக்கூறு எடுத்துக்கோமே, எல்லாருக்கும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. பென்சிங்கிறது 6 கார்பன் இருக்கக்கூடியது, வளையம் மூலம் இருக்கும், அதில் டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு மாறி மாறி இருக்கும், அப்புறம் அந்த ரப்பர் பேண்டு மாதிரி அது விரிஞ்சு சுருங்கும், அந்த ரிங் வந்து பெருசாகி இப்போ இந்த மாதிரி அசைவு சுருங்கி விடுகிறது, அதிர்வது, சுழல்வது, இந்த மாதிரி நிலையில் அதுக்கு வெளிச்ச சூரிய ஒளியோ அல்லது ஏதோ ஒன்று போட்டோம்னா அந்த ஒளி என்ன ஆகும் அப்படின்னு அவர் பார்க்கும்பொழுது ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒன்று சிதறுதல்ன்றதை பார்க்குறாரு. இந்த இதுதான் ராமன் விளைவுன்னு பேர். இந்த ஸ்கேட்டரிங்கிறது வந்து ஒரு சிக்னேச்சர், ஒரு அடையாளம். ஒரு மனிதனுடைய கட்ட விரல் அவனுக்கு வந்து இடதுகை பெருவிரல் வந்து மாறாத அடையாளமாக இருக்கிறதுனால அவனை எங்கே போனாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு மூலக்கூறு இறங்கியாவது இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தால் கூட அதில் ஒளிப்பட்டம்னு சொன்னால் அதுலேருந்து வருகின்ற அந்த சிதறலை வச்சுட்டு அது உள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுக்கப்பட்ட பொருள் இந்த வெள்ளையாக ஒரு பவுடர் இருக்குங்க, இது நான் ஒரு மைதா மாவுங்கிறேன், இன்னொருத்தர் சொல்கிறாரு இது வந்து போதைப் பொருளுங்கிறார், எப்படி கண்டுபிடிக்கிறது? ராமன் விளைவை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய சிக்னேச்சர் வச்சு பார்த்துலாம், ஓ இந்த சிக்னேச்சர் மைதமாகுது, இது இல்லை. சரி, ஒரு இலை இருக்குது, இந்த இலையில் வந்து இந்த குறிப்பிட்ட மருந்து இருக்கா, மஞ்சளில் குறுக்குமீன் சொல்கிறாங்களே, ஆனால் மஞ்சளில் குறுக்குமீன் இருக்குதுன்னா தெரியும், ஏன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால இருக்குது. ஆனால் நிறமே இல்லாத ஒன்று இருக்குது வச்சுக்க, டயோஸ்கோரியா அப்படின்ற ஒரு கிழங்கில் டயோஸ்கோரின்ன்ற ஒரு ஆல்கலாய்டு இருக்குதா இல்லையா? இருக்குது, ஏன்னா அது பேரே டயோஸ்கோரியா, அதனால் அது இருக்கிற பொருள் டயோஸ்கோரின். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாதே எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா அதை சாறை பிழிஞ்சு ராமன் விளைவு மூலம் பார்த்தோம்னா கரெக்டாக சொல்லிடலாம். இப்போ ராமன் விளைவுங்கிறது சும்மா ஒரு கண்டுபிடிப்பு, நோபல் பரிசுக்கு ஒரு அதிசயம்னு நினச்சக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற மருந்து கம்பெனிகள்லாம் ராமன் விளைவு ஐஆர் ஸ்பெக்ட்ராங்கிற ஒரு கருவி இல்லைன்னா விஞ்ஞானமே ஒரு அங்குலம் கூட நகராது. எல்லா இடத்துலையும் அது பயன்படுது. இந்த ராமன் விளைவு மட்டும் இல்லைன்னு சொன்னால் உங்களை டிவிடி பிளேயரில் படம் பார்க்க முடியாது. அந்த டிவிடியில் இருக்க ஒவ்வொரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ராமன் விளைவு மூலம் தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் எல்லார் கையிலையும் செல்ஃபோனில் ஒரு கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, பேக் ஒரு கேமரா அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த கேமராவில் இருக்கக்கூடிய சிசிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வாங்குகிற டிவைஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா ராமன் ஸ்பெக்ட்ரத்தினுடைய விலை வச்சு தான் வேலை செய்யுது. இப்போ நவீன டெக்னாலஜிலேருந்து அறிவியலில் ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ராமன் விலை உள்ளே போயிருக்குது. இதை நம்ம வந்து எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பேச வேண்டியிருக்குது. ராமன் விலை 1928 கண்டுபிடிச்சாலும் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் அதன் அடிப்படையில் தான் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நாம் மறுக்க முடியாத உண்மை. அதுக்காக நம்ம ரொம்ப பாராட்டப்படணும், ரொம்ப மகிழணும். ஒரு தமிழன் நமக்கு நோபல் பரிசு வாங்கி கொடுத்துருக்கிறார். அவருடைய வாரிசாகவே அவருடைய அக்கா மகன் ஒருத்தர் வந்து சந்திரசேகர் என்கிறவர், சந்திரசேகர் விளைவு, அது இவர் இப்படி ராமன் விளைவு மாதிரி சந்திரசேகரனுடைய லிமிட் அப்படின்னு ஒன்று உண்டு. அவர் ஒரு வரம்பு வச்சுருக்கார், சூரியனுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கும்னு கண்டுபிடிச்சார், எந்த சைஸுக்கு மேலே அது வெடிக்கும், எந்த சைஸ் மேலே வெடித்தா நியூட்ரான் ஸ்டார் ஆகுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சார். 1930 அவர் கண்டுபிடிச்சது, 1980 தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு தமிழர், இதே குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவர், ராமகிருஷ்ணன்றவர், உயிரியலில் வந்து ரைபோசோம்ங்கிற ஒரு புரோட்டீனுடைய வடிவத்தை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றது. ஆக மொத்தம் 3 தமிழர்கள் வந்து இந்தியாவில் எத்தனையோ பேர் இருந்தாலும், ரவீந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் அரவிந்த் கொரோனாவுக்கு அடுத்து 5 நோபல் பரிசுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 3 தமிழ்நாட்டிலேருந்து மொழி இருக்குது, அதுலேருந்து தான் எல்லாருமே வளரும்.
கூடுதல் தகவல் சொல்லியிருக்கிறீங்க, ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் அதுவும் தமிழர்களுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்ட்டு. சரி, இது தவிர அவருக்கு வேறு ஏதாவது சிறப்பு பட்டங்கள் கிடைச்சிருக்குதா சார் சி வி ராமனுக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆங்கிலேய ஆட்சி நம்ம ஆளும் பொழுது நம்ம நாடு அடிமை நாடாக தான் இருந்து, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை வந்து முட்டாள்களாக தான் பார்ப்பாங்க. இது மனித வளம் மிக்க நாடு, இங்கே எவ்வளோ ஒன்றா லேபர் நமக்கு கிடைக்கும், இவங்க தொழிலை நம்ம இவங்களுடைய உடல் பலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அவங்களுடைய கல்வி முறை, மெக்காலய கல்வி முறை கூட இந்திய நாட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், இவங்க குருகுலத்தெல்லாம் ஒழிச்சிட்டு நாம் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பயன்படு, எந்த அறிவு நமக்கு கொடுத்தாக்கா பிரிட்டிஷ் நாட்டுக்கு அது பயனாக இருக்குதோ அந்த கல்வி நம்ம கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் அவங்களே வந்து ஒரு தமிழ்நாட்டு நோபல் பரிசு விஞ்ஞானியை கௌரவிச்சிருக்கிறாங்க. இப்போ மகாராணியார் கூப்பிட்டு அவங்க நைட் பதவி, நைட் பதவிங்கிறது வந்து ராணியின் முன்னாடி அந்த பதவி ஏற்பாடு உட்கார வைப்பாங்க. அவருடைய தோளில் வந்து ராணி தன்னுடைய உடைவாள் நீண்ட வாளை எடுத்து தோளிலையும் 2 தோளிலையும் தலையில் வைப்பார்கள். அது மிக உயர்ந்த கௌரவம், இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு மாபெரும் வீரனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மாபெரும் வீரன் ராமன் கிடையாது, ஆனால் அறிவும் தான் காப்பாற்றது. அறிவு அற்றங்காக்கும் கருவிம்பாங்க. எவ்வளவுதான் படையில் வந்து ஒரு வீரன் போட்டிட்டாலும் அதை படைக்க பின்னாடி இருந்து நடத்துகின்ற தளபதியினுடைய அறிவு தான் அங்கே வந்து வெல்லுது. வெறும் புருட்டல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பத்தாது. அதனால் அந்த விஞ்ஞானம் கூட ஒரு படை, ஒரு நோயை எதிர்க்கின்ற படைங்கிறது மைக்ரோபயாலஜி படிக்கிற ஒரு சயின்டிஸ்ட் தானே சொல்ல முடியும். அவருடைய கண்டுபிடிப்பு தானே, ஒரு பெனிசிலின் கண்டுபிடிச்சாலும் தானே உலகத்தில் எத்தனை பேர் நோய் இல்லாமல் இருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்காமல் யார் கொடுக்க முடியும்? அவர் தான் ஒரு மிகப்பெரிய வீரர், நோய்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரியை கொள்ளுபவர். அப்படி பார்க்கும்பொழுது கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளை எப்படி இருக்குது, எங்கே இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று நமக்கு அடையாளம் காட்டக்கூடியவருக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சர் சி வி ராமன் சர் என்ற பட்டம் அவங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராயல் சொசைட்டி அப்படின்றதுல அவர் ஒரு அங்கத்தினர். ராயல் சொசைட்டி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், தமிழ் சங்கத்தில் எல்லா தமிழர்களும் வந்து தன் புலமையை காட்டுவது போல விஞ்ஞானிகள்லாம் ஒன்று கூடி தன்னுடைய கண்டுபிடிப்பை காட்டுகின்ற இடம் ராயல் சொசைட்டி. அதில் ஒரு நிரந்தர உறுப்பினராக இருந்து யாரெல்லாம் விஞ்ஞான கட்டுரை கொடுக்குறோம் அதை வந்து பரிசீலனை பார்க்கின்ற ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. நம்முடைய இந்திய நாடும் அவருக்கு பாரத ரத்ன பட்டம் வழங்கியிருக்குது, உயர்ந்த பட்டம். ரஷ்ய கவர்மெண்ட்டு அந்த சமயத்தில் இருந்த USSR அவருக்கு வந்து லெனின் பரிசு கொடுத்துருக்குறாங்க. உலகத்தில் எங்கெல்லாம் அவர் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய அறிவு, அவர் கண்டுபிடிப்பினுடைய ஒரு தாக்கம் உலகம் முழுக்க பரவி இருந்திருக்குங்க.
சர் சி வி ராமன் அப்படின்ட்டு சொன்ன உடனே நமக்கு அவரோட படம் வந்து மனக்கண்ணில் வருது. ஒரு எளிமையான ஒரு கண்ணாடி, ஒரு டர்பன், எளிமையான ஒரு தோற்றம் இல்லைங்களா? அவருக்கு பின்னால் எவ்வளோ பட்டங்களும் எதுவும் இல்லைங்களா? உண்மையிலேயே அதிசயிக்கத்தக்க மனிதர் தான் அவர். சரிங்க சார், இப்போ வந்து நோபல் பரிசு இந்த ராமன் விளைவுக்காக கிடைச்சது. இப்போ இந்த ராமன் விளைவு ஸ்கேட்டரிங் இல்லைங்களா, நோபல் பரிசு கிடைச்சாச்சுன்னா அதோட அந்த இது வந்து நிறுத்தப்படுமா, அல்லது அதை மேற்கொண்டு ஆய்வு நடத்தப்படுமா? அப்படி நடத்தப்பட்டிருந்தா இப்போ அது எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நோபல் பரிசுங்கிறது வந்து ஒரு கண்டுபிடிப்புடைய முற்றுப்புள்ளியே கிடையாதுங்க. ஒரு புதிய ஒரு கோணத்தில் பார்த்து ஒரு தகவலை கொடுக்கறது. இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயே எத்தனையோ நோபல் பரிசு வாங்கியாச்சு. இப்போ ராமன் ஸ்கேட்டரிங்லேயே அதுக்கப்புறம் நிறைய ரேலிஜி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ராமனுக்கு முன்னாடியே ரேலிங்கிறவர் அதை வந்து சொல்லியிருக்கிறார், அதைத்தான் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்புறம் ரேலிங்கினுடைய ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்குது, ஆனால் அது ஒரு விளைவாக அவங்க எடுத்து சொல்லலை. இவர் வந்த பிறகு தான் ஏன் வானம் நீளமாக இருக்குது, கடல் நீளமாக இருக்குதுலாம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி என்னென்னோ விளக்கங்கள் இருக்குது. இப்போ உலகத்தை வந்து உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் உதவுது. ஏன்னு கேட்கும்போது ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடல் ஏன் நீளமாக இருக்குது, வானம் ஏன் நீளமாக இருக்குதுன்னாக்கா ராமன் விளைவுங்கிறாங்க. ராமன் விளைவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன நடக்குதுங்க? அப்படின்னா சூரியனில் வருகின்ற ஒளி நம்ம காற்று மண்டலத்தில் புகும்பொழுது அங்கே இருக்கிற நைட்ரஜன் போன்ற வாயுக்குள்ளர்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது. அசைதானே, வாயுனாலே அசைஞ்சு கொண்டிருக்கு. அசைகின்ற பொருள் மேலே ஒரு ஒளி படும் பொழுது அது சிதறல் அடையுது. எந்த எது சிதறல் அடையும், எது குறுகலான அலை இருக்குதோ அது வந்து சிதறல் அடையும். பெரிய பெரிய லாங் வேவ்லெங்க்த்துன்னு சொல்லி நீள வேவ்லெங்க்த்துக்குரிய சிவப்பு, மஞ்சள், பச்சை போன்றதெல்லாம் சிதறல் அடையாது, அது நமக்கு உள்ளே வந்துடுது. அப்போ ஆகாயத்திலேயே சிதறல் அடைஞ்சு அங்கேயே நிற்கிறதுனால ஆகாயம் நமக்கு பார்ப்பதற்கு நீளமாக இருக்குது இப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் எல்லா மூலக்கூறுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதை வந்து வளர்ந்து இப்போ டெக்னாலஜியாக வளர்ந்துருது. ராமன் தான் வந்து நம்முடைய செல்ஃபோன் கேமராக்கு காரணம், ராமன் தான் நம்முடைய சிடி பிளேயர்னுடைய காரணம், ராமன் தான் ஐஆர் ஸ்பெக்ட்ராக்கு காரணம்னு நான் சொல்லலை. அந்த கோட்பாடு, இது நடந்தால் இப்படி நடக்குங்கிறத அவர் சொன்னார். அதை வைத்துக்கொண்டு ஆய்வுகள் மேலும் மேலும் மேற்கொண்டு பண்ணது. அதுக்கு பின்னாடி நிறைய அது சம்மந்தமாக நோபல் பிரைஸ்கள் கொடுத்துருக்கிறார்கள். நோபல் பரிசு வாங்குகின்ற எல்லா கண்டுபிடிப்பும் அதனுடைய முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு துவக்கம்னு தான் அர்த்தம். ஒரு புது சகாப்தத்தையும் புது பீட்டிங் த நியூ கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புது களத்தை உருவாகுது. ஒரு நோபல் பரிசும் பொதுவான ஒரு களத்தை ஆரம்பித்து கொடுக்கறதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒன்றை முடித்து கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குழப்பம் அங்கே முடிவடைகிறது, ஆனால் புது விளக்கத்தின் மூலம் புது கண்டுபிடிப்புகளுக்கு தொடக்கம் ஆரம்பிக்கிறது.
அதாவது சொல்லப்போனால் நம்ம வானொலி நிலையங்களுக்கு கூட ஒரு அடையாள இசை, ஒரு சிக்னேச்சர் டியூன் உண்டு. அதை கேட்கும்போது இது இந்த வானொலி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு சிக்னேச்சர் கண்டுபிடிச்சது அவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேசிய அறிவியல் தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சியாக நீங்கள் அப்படின்னா என்ன, ஏன் கொண்டாடப்படுது, ராமன் விளைவுனா என்ன அப்படின்ட்டு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, நன்றி.